ஐந்தாம் அத்தியாயம். அட்வெந்து இயக்கத்தின் மேல் விசுவாசம் ஸ்திரப்பட்டது என் முதல் தரிசனம். 1844 குறிப்பிட்ட கெடுகடந்த பிறகு சீக்கிரத்தில் எனக்கு முதல் தரிசனம் அருளப்பட்டது. நான் கிறிஸ்துவுக்குள்ளான ஓர் சகோதரியும் தன் உள்ளம் எனதுள்ளத்தோடு ஒன்றிணைக்க பெற்றுமுள்ளவரான மிஸ்ஸஸ் ஹெய்ன்ஸ் அம்மாளை போர்ட்லாந்தில் சந்திக்கப் போயிருந்தேன். ஸ்திரீகளான நாங்கள் ஐவர் குடும்ப பீடத்தண்டை ஜபம் செய்வதற்கு அமைதியாய் முழங்கால் படியிட்டோம். நாங்கள் ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கையில் முன்ஒருபோதும் நான் உணர்ந்திராத வண்ணம் தேவனுடைய வல்லமை என் மீதிறங்கினது. ஒளி என்னைச் சுற்றி பிரகாசிக்க இருண்ட உலகத்துக்கு மேலே நான் அதிக உயரமாய் எழும்பிப் போவதாகக் கண்டேன். உலகத்திலே அட்வந்து ஜனங்கள் எங்கே என்று பார்க்கத் திரும்பினேன். அவர்களை நான் அங்கே கண்டுபிடிக்கக் கூடாதிருந்த போது ஒரு சத்தம் என்னை நோக்கித் திரும்பவும், "பார், இன்னும் சற்று உயர நோக்கிப் பார்" என்று உரைத்தது. உடனே நான் என் கண்களை மேலே ஏறெடுத்து பார்த்தபோது உலகத்துக்கு மேலே சற்று உயரமாய்ப் போடப்பட்டிருந்த நேரானதும் இடுக்கமானதுமானதோர் பாதையைக் கண்டேன். இப்பாதையின் மேல் அதன் அக்கறையிலிருந்த நகரத்தை நோக்கி அட்வந்து ஜனங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்குப் பின்னாக பாதையின் துவக்கத்தில் ஓர் வெளிச்சம் ஏற்பட்டிருந்தது. அதுதான் நடுராத்திரி சத்தம் என்று ஒரு தூதம் எனக்குச் சொன்னான். இது அப்பாதை நெடுகப் பிரகாசமாய் அவர்கள் இடறி விழுந்துவிடாதபடிக்கு அவர்கள் கால்களுக்கு வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருந்தது. தங்களை நகரத்துக்கு நேராக சற்று முன்னால் வழிநடத்திச் சென்று கொண்டிருந்த இயேசுவை அவர்கள் கண்கள் நோக்கிக் கொண்டிருந்ததால் அவர்களுக்கு மோசமில்லை. ஆனால் சீக்கிரத்தில் சிலர் சோர்வடைந்து அந்த நகரம் இன்னும் வெகு தூரம் இருப்பதாகவும் இதற்குள் அதில் பிரவேசித்துவிடலாம் என்று எண்ணினோமே என்பதாகவும் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு தமது மகிமையுள்ள வலது கரத்தை உயர்த்தி அவர்களை தைரியப்படுத்தினார். மேலும் அவருடைய கரத்திலிருந்து வந்த ஓர் வெளிச்சம் அட்வந்து கூட்டத்தின் மேல் வீசினபோது அவர்கள் "ஹலேலுயா" என்று ஆர்ப்பரித்தார்கள். மற்றவர்களோ தங்களுக்கு பின்னாக வந்த வெளிச்சத்தை துணிகரமாய் மறுத்தது மட்டுமின்றி இம்மட்டும் தங்களை நடத்தி வந்தது தேவன் அல்லவென்றும் சொன்னார்கள். அவர்களுக்கு பின்னிருந்த வெளிச்சம் அணைந்து போகவே அவர்களுடைய கால்கள் பூரண இருளில் அகப்பட்டு இடறி விழுந்து அவர்கள் தடத்தையும் இயேசுவையும் காணாமல் பாதையை விட்டு விலகி கீழே இருக்கும் இருண்டதும் பொல்லாததுமான உலகத்திற்குச் சென்றார்கள். சீக்கிரத்தில் நாங்கள் பெருவெள்ளத்தின் இறைச்சலைப் போல் தேவனுடைய சத்தத்தைக் கேட்டோம். அது இயேசு இன்ன நாளிலும் இன்ன நாழிகையிலும் வருகிறார் என்று எங்களுக்கு தெரிவித்தது. உயிரோடிருக்கும் 144,000 பரிசுத்தவான்களும் அச்சத்தத்தை கிரகித்து தரித்துக் கொண்டார்கள். துன்மார்க்கரோ அது இடிமுழக்கமென்றும் பூகம்பமென்றும் அஞ்சினார்கள். தேவன் வேளையை வெளிப்படுத்தினபோது அவர் பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருளினார். அப்பொழுது சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த மோசேயின் முகம் பிரகாசித்தது போல எங்கள் முகங்கள் தேவங்கள் தேவ மகிமையடைந்து பிரகாசிக்க ஆரம்பித்தன. 144,000 பேரும் முத்திரையிடப்பட்டு பூரண அந்நியோன்னியமாயிருந்தனர். அவர்களுடைய நெற்றிகளில் தேவன் புதிய எருசலேம் என்று எழுதப்பட்டிருந்ததுமன்றி இயேசுவின் புதிய நாமமுள்ள மகிமையான ஓர் நட்சத்திரமும் இருந்தது. பாக்கியமும் பரிசுத்தமுமான எங்கள் நிலைமையை துன்மார்க்கர் கண்டு மூர்க்கமடைந்தவர்களாய் எங்கள் மேல் கைபோட்டு எங்களை காவலரறைக்குள் தள்ளும்படி பாய்ந்து விழுந்தபோது நாங்கள் கர்த்தரி நாமத்திலே கரத்தை நீட்டினோம். அப்பொழுது அவர்கள் உதவியற்றவர்களாய் தரையிலே விழுந்தார்கள். அப்பொழுதுதான் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவக்கூடியவர்களும் சகோதரரை பரிசுத்த முத்தத்தால் வாழ்த்தக்கூடியவர்களுமான எங்களை தேவன் நேசித்தாரென்று அந்த சாத்தானுடைய கூட்டத்தார் அறிந்து எங்கள் பாதத்தண்டை விழுந்து வணங்கினார்கள். மனுஷகுமாரனின் அடையாளம். சீக்கிரத்தில் எங்கள் கண்கள் பக்கமாய் இழுப்புண்டது. ஏனெனில் ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையில் பாதியளவான சிறிய கருப்பு மேகம் காணப்பட்டது. மனுஷகுமாரனுடைய அடையாளம் அதுதான் என்று நாங்கள் அனைவரும் அறிந்து கொண்டோம். மேகம் சமீபமாய் வர வர அதிக பிரகாசமாகிறதையும் பின்னும் அதைவிட அதிக மகிமையாகிறதையும் பிறகு அது ஒரு பெரிய வெண்மையான மேகமாகி அதை சுற்றி 10,000 தூதர்கள் கூடி மிக்க இனிய கீதம் பாடுகிறதையும் அதின்மேல் மனுஷகுமாரன் வீற்றிருக்கிறதையும் நாங்கள் யாவரும் மிகுந்த பக்தி வினய அமைதியுடன் பார்த்தோம். அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாயும் சுருளாயும் இருந்தது. அது அவருடைய புயங்கள் மீது கிடந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருடைய பாதங்கள் அக்கினிமயமாயிருந்தன. அவருடைய வலது கையிலே கருக்குள்ள அரிவாளும் அவருடைய இடது கையிலே ஓர் வெள்ளி எக்காளமும் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போலிருந்தன. அவைகள் அவருடைய பிள்ளைகளை முற்றும் ஆராய்ந்து பார்த்தன. பிறகு முகங்களெல்லாம் வெளுத்துக் காணப்பட்டன. தேவனால் கைவிடப்பட்டவர்களின் முகங்களோ கருத்துக் காணப்பட்டன. பின்பு நாங்கள் எல்லாரும், நிலை நிற்கக்கூடியவர் யார், என் அங்கி கரையற்றிருக்கின்றதா என்று அலறினோம். பிறகு தூதர்கள் கீதம் நின்றது. அங்கே சிறிது நேரம் நிசப்தமாயிருந்தது. அப்பொழுது இயேசு, சுத்தமான கைகளும் மாசில்லாத இருதயமுடையவர்கள் நிலை நிற்பார்கள், என் கிருபை உங்களுக்கு போதும் என்றார். உடனே எங்கள் முகங்கள் பிரகாசமடைந்தன. ஒவ்வொரு இருதயமும் சந்தோஷத்தால் நிறைந்தது. மேகம் பூமிக்கு அதிக சமீபத்தில் வந்தபோது தூதர்கள் இன்னும் அதிக உயர்ந்த சுரம் மீட்டி திரும்பவும் பாடினார்கள். மரித்தோர் எழுப்பப்படல். இயேசு அக்கினி சுவாலைகளினால் மூடப்பட்டவராய் மேகத்தோடு கீழே இறங்கினபோது அவருடைய வெள்ளி எக்காளம் தொனித்தது. நித்திரை செய்யும் பரிசுத்தவான்களின் கல்லறைகளையெல்லாம் பார்த்து கொண்டு தமது கண்களையும் கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி, எழும்புங்கள், 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 மண்ணிலே நித்திரை செய்கிறவர்களே, விழித்தெழும்புங்கள் என்று சத்தமிட்டு கூறினார் அவர். அப்போது பலத்த பூமியத்திற்சி உண்டாயிற்று. கல்லறைகள் திறவுண்டன. மரித்தோர் சாவாமையை அணிந்து வெளியே வந்தார்கள். 144,000 பேரும் மரணத்தினால் பிரிக்கப்பட்டு போயிருந்த தங்கள் நண்பர்களைக் கண்டதும் ஹலேலுயா என்று ஆர்ப்பரித்தார்கள். அந்த சமயத்தில் நாங்கள் மறுரூபமடைந்து ஆகாயத்திலே கர்த்தரை சந்திப்பதற்கு அவர்களுடன் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டோம். பரிசுத்தவான்கள் பரமேறுதல். நாங்கள் யாவரும் ஒன்றாய் மேகத்தில் பிரவேசித்து கண்ணாடிக் கடலுக்கு 7 நாட்கள் ஏறிச் சென்றோம். அப்பொழுது இயேசு கிரீடங்களைக் கொண்டு வந்து தமது சொந்த வலது கரத்தினாலே அவைகளை எங்கள் சிரசின் மேல் வைத்தார். பொற் சுரமண்டலங்களையும் ஜெய ஓலைகளையும் அவர் எங்களுக்கு தந்தார். இங்கே கண்ணாடிக் கடலின் மேல் 144,000 பேரும் பூரண சதுர வடிவமாய் நின்றார்கள். அவர்களில் சிலருடைய கிரீடங்கள் மிகவும் பிரகாசமாயிருந்தன. மற்றவர்களுடையவை அவ்வளவு பிரகாசமாயில்லை. சிலருடைய கிரீடங்கள் நட்சத்திரங்களால் பழுவாய் காணப்பட்டன. மற்றவர்களுக்கு நட்சத்திரங்கள் சொற்பமாயிருந்தன. ஆனாலும் தங்கள் கிரீடங்களோடு எல்லோருக்கும் பூரண திருப்தி. மேலும் அவர்கள் யாவரும் தங்கள் புயங்கள் முதல் பாதங்கள் வரை ஒரு மகிமையான வெள்ளைச் சால்வை அணிந்திருந்தனர். நாங்கள் கண்ணாடிக் கடலைத் தாண்டி நகரத்தின் வாசலுக்குச் சென்றபோது தூதர்கள் எங்களைச் சுற்றியிருந்தனர். இயேசு தமது மகத்துவமும் மகிமையுமுள்ள புயத்தை உயர்த்தி முத்து வாசலைப் பிடித்து மினுமினுவென்றிருந்த அதின் கீல்களுக்குப் பின்னால் தள்ளிக்கொண்டு எங்களைப் பார்த்து, நீங்கள் உங்கள் அங்கிகளை என் இரத்தத்தில் துவைத்துக் கொண்டு என் சத்தியத்திற்காக உறுதியாய் நின்றீர்கள், உள்ளே பிரவேசியுங்கள் என்றார். நாங்கள் யாவரும் உள்ளே பிரவேசித்ததும் எங்களுக்கு அந்நகரத்தில் எங்கும் பூரண சுதந்திரம் இருந்ததெனக் கண்டோம். ஜீவ விருட்சம். இங்கே நாங்கள் ஜீவ விருட்சத்தையும் தேவனுடைய சிங்காசனத்தையும் கண்டோம். சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்தது. அந்நதியின் இரு கரைகளிலும் ஜீவ விருட்சம் இருந்தது. நதியின் ஒரு பக்கம் விருட்சத்தின் 1 அடிமரமும் நதியின் மறுபக்கம் இன்னொரு அடிமரமும் இரண்டும் தெளிவான சுத்த சுவர்ணமாயிருந்தது. முதலில் நான் 2 மரங்களைக் கண்டதாக எண்ணினேன். நான் திரும்பவும் பார்த்தபோது அவைகள் மேலே ஒரே மரமாய் இணைக்கப்பட்டிருப்பதைக் கண்டேன். ஆகவே ஜீவநதியின் 2 கரைகளிலும் இருந்தது ஜீவ விருட்சமே. அதில் கிளைகள் நாங்கள் நின்று கொண்டிருந்த இடமட்டும் தாழ்ந்திருந்தன. அதன் கனி மகிமையாய்க் காணப்பட்டது. அது பொன்னும் வெள்ளியும் கலந்திருந்தாற்போல தோண்டினது. நாங்கள் எல்லோரும் அவ்விடத்தின் மகிமையை பார்க்கும்படி அந்த விருட்சத்தின் கீழே போய் உட்கார்ந்தோம். அப்பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை இரட்சிப்பதற்காகவே தேவனால் கல்லறையில் வைக்கப்பட்டிருந்தவர்களாகிய பிச்சும் ஸ்டாக்மனுமாகிய 2 சகோதரர்களும் எங்களிடம் வந்து, தாங்கள் நித்திரையடைந்திருந்த காலத்தில் நாங்கள் அடைந்த அனுபோகங்கள் என்னவென்று எங்களை கேட்டார்கள். நாங்கள் எங்களுக்கு நேரிட்ட மிகப்பெரிய உபத்திரவங்களையெல்லாம் நினைத்து பார்க்க பிரயாசப்பட்டோம். ஆனால் அவைகளையெல்லாம் நாங்கள் எங்களை சூழ்ந்திருந்த மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையோடு ஒப்பிட்டு பார்த்தபோது அவைகளைப் பற்றி பேசுவதும் தகாதென்பது போல் அவ்வளவு அற்பமாய்த் தோன்றினது. ஆனபடியால் நாங்கள் ஹலேலுயா, சுவர்க்கலோகம் எவ்வளவு மலிவு என்று சத்தமிட்டதுமன்றி, எங்கள் மகிமையான சுரமண்டலங்களை வாசித்து பரலோக மண்டலங்கள் இறையும்படி செய்தோம். தரிசனம் என்னை விட்டு நீங்கினது வேறு மாதிரியாய் காணப்பட்டன. நான் ஏறெடுத்து பார்த்தவைகளெல்லாம் இருளால் மூடப்பட்டிருந்தன. ஆ, எவ்வளவு இருளாய் இவ்வுலகம் எனக்கு காணப்பட்டது! நான் இங்கே இருக்கிறதாக கண்டபோது அழுதேன். மேலான வீட்டைப் பற்றி ஏக்கமுண்டாயிற்று. நான் மேலான ஓர் உலகத்தை பார்த்திருந்ததினால் இது எனக்கு கெட்டுப்போனதாகத் தெரிந்தது.